ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இறைவன் தன் புறமிருந்து உணர்வை அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக அமைக்கின்றான். வாழ்க்கையின் ஆரம்பம் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு அந்த வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த தேவையானது ஒவ்வொருவருக்கும் அழகான வாழ்க்கை நன்மையான பாதையில் அமைய வேண்டும். நன்மையான வாழ்க்கை அழகான பாதையிலும் அமைய வேண்டும். இதற்கப்பால் எந்த ஒரு தேவையையும் இறைவன் நம்முடைய இருதயத்தில் அமைக்கவில்லை. இந்த அழகும் நன்மையும் நம்முடைய உதாரணங்களுக்கு ஒத்து வராது, நம்முடைய அறிவுக்கு புலப்படாது, ஆனால் உள்ளத்திற்கு நிச்சயமாக விளங்கும். இது அழகான வாழ்க்கை நன்மையான பாதையில், இன்னும் நன்மையான வாழ்க்கை அழகான பாதையில் அமைய வேண்டும். நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றமே தவிர, அதனை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கின்றமே தவிர, நமக்காக நாம் அதனை படைப்பவர்களோ உருவாக்குபவர்களோ இல்லை என்பதையும் தெளிவாக இறை உணர்வு நமக்கு உணர்த்துகிறது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையான அழகான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றானோ, அப்பொழுதே அதனை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை என்பதையும் விதித்திருக்கின்றான். இனி நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இறை உணர்வை ஏற்று வாழப்போகின்றோமா, அல்லது கற்பனையாக நான் ஒரு விஷயத்தை மனதில் படைத்துக்கொண்டு அதனை பின்பற்றப் போகின்றேனா? இறைவனுக்கு இணையாக உங்களுடைய கற்பனைகள் நீங்கள் ஆக்கப் போகின்றீர்களா? பின்னர் அந்த கற்பனைகளை இறைவனுக்கு நீங்கள் எடுத்து கூறி எனக்கு இது வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கப் போகின்றீர்களா? உதாரணமாக உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான் உங்களுடைய உள்ளத்தில். சுகத்திற்கு என்ன வடிவம் நீங்கள் கொடுப்பீர்கள் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு? நோய் என்று வந்துவிட்டால் சுகம் என்பது வேறு, வசதிகள் என்று வந்துவிட்டால் சுகம் வேறு விதமாக நீங்கள் கற்பனை செய்வீர்கள். நோய்கள் இல்லாமல் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் எந்த குறையும் இல்லாமல் வைத்திருந்தால் இனி சுகமான வாழ்க்கைக்கு நாம் கற்பனை செய்வது ஆடம்பரமும் அலங்காரமும் பகட்டும் பெருமையும் வேடிக்கையும் விளையாட்டும். இதை தவிர நாம் கற்பனை செய்பவர்கள் இல்லை. நிச்சயமாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைந்திருக்குமானால், உடலும் உள்ளமும் சுகமாக இருக்கும் நேரத்தில் இன்னும் சுகமான வாழ்க்கைக்காக இறைவன் நமக்கு அறிவிப்பது அமைதியை மேற்கொள்ளுங்கள். பகட்டும் வேடிக்கையும் கூடாது, பெருமை கூடாது. பிறருக்கு நீங்கள் நான் அளித்த சுகத்திலிருந்து நிச்சயமாக உள்ளத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய பொருளின் அடிப்படையிலும் உதவுங்கள். இதனை இறைவன் உங்களுடைய பணிவுக்குரிய பாதையாகவும் இன்னும் அழகான வாழ்க்கைக்குரிய உயர்வான தகுதிகளில் உங்களை அமைப்பதற்காகவும் உங்களுடைய இருதயத்தில் அந்த உணர்வை அமைத்திருக்கின்றான். எந்த காலத்திலும் எந்த தருணத்திலும் நம்முடைய இருதயத்தில் நீங்கள் பகட்டுடன் வாடுங்கள், வீண் விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் உங்களுடைய பொழுதுகளை போக்குங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூய மனமிக்க வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய மன இச்சைகளுக்கு ஆக்கிக் கொண்டு அவற்றை பாழாக்காதீர்கள். நிச்சயமாக யார் தங்களுடைய இறை உணர்வை மன இச்சைகளுக்கு ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் பெரும் அவதிக்குள்ளாக இன்னும் இழிவான வேதனையும் உடல் வேதனையும் மன நோவினையும் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்காக எச்சரிக்கை செய்கின்றான். உங்களுடைய மனதில் எதனை நான் அமைத்திருக்கின்றேனோ அவ்வளவும் உங்களுடைய கற்பனைகளுக்கு எட்டாதவை. உங்களுடைய மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய கற்பனைகளில் எவையெல்லாம் பொருள்களாக நீங்கள் பார்க்கின்றீர்களோ அந்த பொருள்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வராதீர்கள். பணம் பொருள் இன்னும் உலகத்தினுடைய கேளிக்கைகள் விளையாட்டுகள் அனைத்துமே எனக்கு விரோதமாக கெட்ட சக்திகள் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக இன்று எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும், இன்று இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும், இன்று என்னுடைய நண்பர்களை சந்திக்க இருக்கின்றேன். நிச்சயமாக இவையெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவை இல்லை. நீங்கள் சந்திக்க இருப்பது இறைவனைத்தான் இறுதியாக என்பதை அறியுங்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய இறைவனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்விதம் என்றால் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரியும். அவ்விதமாக சத்தியத்தை கொண்டிருக்கும் நிலையில் அவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இன்றைய பொழுதில் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் மாற்றித்தர விரும்ப முடியுமே தவிர நீங்கள் அதனை மாற்றுபவர்கள் இல்லை. எந்த நேரத்திலும் உங்களுக்காக உங்களுடைய இறைவன் நிச்சயமாக தன்னுடைய உணர்வை அமைத்துக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் எல்லோருக்கும் சுகமாக இருக்கின்றீர்கள், இன்னும் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் விதித்திருக்க இதனை நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும், இன்னைக்கு வெளியிடங்களுக்கு போகணும், இன்னைக்கு வேடிக்கை பார்க்கணும், இன்னைக்கு சீரியல் பார்க்கணும், இன்னும் பல விஷயங்களை பொழுதுபோக்குகளுக்கு நீங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உயர்வான வாழ்க்கையை உங்களுடைய இருதயத்தில் அமைத்திருக்கும் போது இன்னும் சிறப்பான வாழ்க்கை, இன்னும் சிறப்பான வாழ்க்கை. அந்த சிறப்பான வாழ்க்கையில் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய உடலும் இன்னும் மேலோங்க இருக்கின்றது. இதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் வானங்களிலும் பூமியிலும் நிகழ்வுகள் அதை தொடர்ந்து நடக்கின்றன. உங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு அருவமான விஷயங்களை மனதில் வைத்திருக்கின்றீர்களோ உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களிலும் கேளிக்கை விளையாட்டுகளிலிருந்தும் உங்களை விலக்கி கொண்டு உள்ளத்தில் இருப்பதை கவனியுங்கள். அது மறைவானது, பொருள் அடக்கம் இல்லாதது, படைக்கப்பட இருக்கக்கூடியது. பூமியை எடுத்துக்கொள்வோமேனால் வானங்களிலிருந்து பூமியின் மீது அதனுடைய பாக்கியமிக்க காற்றும் நீரும் இறங்குகின்றது. அதன் பொருட்டு இந்த பூமி உயிர் பெறுகிறது, விளைச்சல் பெறுகின்றது. அதில் மனிதன் வாட கடமையாக்கப்பட்டுள்ளான். இதில் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நிறைவேற்றக்கூடியது எது என்பதை கவனியுங்கள். உங்களுடைய அறிவு அனைத்துமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி இதில் எந்த பங்கும் எனக்கு இல்லை, நான் சம்பாதிக்கவில்லை, இந்த சுகமோ அல்லது துக்கமோ நான் சம்பாதிக்கவில்லை, எனக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று எப்பொழுதும் துக்கமாக இருந்தால் அது நீங்க வேண்டும். கவலைக்குரிய வாழ்க்கையை நான் எதிர்நோக்கி கொண்டிருந்தால் அது நிகழக்கூடாது. இது இறை உணர்வாகும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனியுங்கள். அதில் உங்களுடைய இறைவன் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுக்குரிய இப்போதைக்குரிய அத்தியாவசியமான தேவைகளையும் மறு மூச்சுக்குரிய அழகான தேவைகளையும் உணர்வாக அமைத்திருக்கின்றான். இவை அனைத்துமே காற்றின் மூலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்ற செய்திகள் எனக்கு அறிவிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. கவனத்தோடு உங்களுடைய உள்ளத்தை மனதின் பக்கம் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்குகளும் நிச்சயமாக உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அழகான செய்திக்கு மரணானது. பொருள்கள் அடிப்படையில் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றேனோ, நான் அந்த வாழ்க்கை சம்பந்தமாக அடிந்து விட்டேன். அழியக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு பொருந்தாது, எனக்கு தேவையில்லாது. ஆனால் நான் அதைத்தான் என் கற்பனையாக கொண்டிருக்கின்றேன், இப்படி வாழ வேண்டும் என்று. பெரும்பாலும் பணம் என்ற ஒன்று நமக்கு குறிக்கோளாக இருக்கின்றது, அதைத் தொடர்ந்து பெருமையும் வேண்டும், புகழும் வேண்டும். இவ்விதமாக வாழக்கூடியவர்கள் ஒருவரை மற்றவர் பார்த்து இதை போன்று நான் வர வேண்டும், இன்னாரை நான் மிகைத்தவனாக வாழ வேண்டும், இதன் காரணமாக எனக்கு அவருக்குரிய புகழ் எனக்கு வரும், என்னுடைய புகழ் மேலோங்க வேண்டும். அதே நேரம் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நீங்கள் அவன் முன்பாகவே அவனுடைய வாக்குகளை நீக்கிக் கொண்டு அவன் உங்களை வாழ வைத்ததற்கு கொஞ்சமும் நன்றி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த மனநிலையை கொண்டு வாழும் பொழுதெல்லாம் நமக்கு வேதனை காத்திருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய உடல் வேதனைகள் அனைத்துமே நீங்கள் இது என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது காரணத்தை நீங்கள் நிச்சயமாக அளவிட முடியாது. ஒரு காலம் அந்த காரணத்தை உங்களால் பார்க்கவும் முடியாது, அந்த காரணத்தை நீங்கள் கணிக்கவும் முடியாது. ஆனாலும் இறைவனுடைய வாக்கு வந்துவிட்டது, சுகமாகுங்கள் என்று. ஒரு சனப்பொழுதில் சுகமாக வேண்டிய ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் பல காலங்கள் இருக்கின்றன. இதற்கு காரணம் இன்னமும் மனதில் பொருள்கள் இருக்கின்றன. சுகமாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி சுகமாக்கிக் கொள்வது என்று, யாரிடம் சென்றால் சுகமாகும் என்று. ஒவ்வொரு மனிதனையும் உங்களுடைய வீட்டு வைத்தியம் உட்பட, பாட்டி வைத்தியம் உட்பட, நாட்டு வைத்தியம் உட்பட என்னென்ன வழிமுறைகள் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, அவ்வளவு பொருள்களையும் நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் சுகமாக வாழ்வதற்கு இதிலிருந்து வழி உண்டு என்று. அவ்விதமாக நாம் முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றிருக்கின்றோமா? அப்படியானால் முதல் முறையாக ஏன் ஒரு நோயை, ஒரு துன்பத்தை உங்களுக்கு நீங்கள் அனுமதித்தீர்கள்? எந்த காலத்திலும் நோயும் துன்பமும் வேண்டாம் என்று இறை உணர்வு இருக்க எங்கிருந்து வந்தது? நாம் இறைவனுடைய அந்த வாக்குகளை கவனிக்க தவறுகின்றோம். சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சுகம் எனக்கு என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றோம். அந்த சுகம் தவறக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் கவனித்திருக்க வேண்டும், நாம் எண்ணியது ஒன்று நடந்து கொண்டிருப்பது இன்னொன்று. சுகமாக வாழ வேண்டும் என்று எண்ணினேன், நேற்று அவ்வளவு அழகான சுகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இங்கு சென்றேன் அங்கு சென்றேன் எல்லாம் சுகமாக இருந்தது, மறுநாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை. எப்படி உடல்நிலை சரியில்லாமல் ஆகியது? எப்படி நீங்கள் அதை அனுமதித்தீர்கள்? எங்கு அது உருவாகியது? நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு கை கால் வரல, ஏன்? காரணங்கள் என்ன? மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு ஏற்பட்டுவிட்டது, அதுதான் ஏன் கேட்கும். நரம்புகள் செயல்படவில்லை, ஏன்? காரணத்தை நீங்கள் அறிபவர்கள் இல்லை, ஆனாலும் காரணம் சொல்லிக் கொண்டு திரும்புவோம். மூளை நடைப்பு ஏற்பதன் காரணமாக இது ஏற்பட்டது, டாக்டர் கண்டுபிடித்து விட்டார். இனி என்ன செய்யறது? ஒன்றும் தெரியாது, அது அப்படித்தான் இருக்கும். இதை கண்டுபிடிச்சாங்கன்னு அர்த்தமா? நாமும் மூளையில் நரம்பு பாதித்து விட்டது, மூளை சில இரத்த நாளங்கள் அங்கு அடைப்பு ஏற்பட்டு விட்டது, அதன் காரணமாக எனக்கு கை கால்கள் விளங்கவில்லை. உதாரணத்திற்குத்தான் இவ்விதமாகவே ஒவ்வொரு நோயுமே நீங்கள் காரணம் கண்டறியும் பொழுது அதற்கு பின் அதனை நிவாரணம் செய்து கொள்ள, நிவர்த்தி செய்து கொள்ள வழி அறியாதவர்கள். இது உங்களுடைய இறுதியான அறிவு. ஆனாலும் அந்த நேரமும் இறைவனுடைய வாக்கு சுகமாகுங்கள் என்ற அந்த வாக்கு, அதனை நீங்கள் மீறுபவர்களும் இல்லை, அதனை நீங்கள் உங்களுடைய மனதை விட்டும் மறந்துவிட்டவர்களாகவும் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவசியம் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் நம்மால் எதையும் செய்து கொள்ள முடியவில்லை என்ற கவலை ஏற்படும். இந்த கவலைதான் மனதில் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன், வாழ்வித்துக் கொள்வேன், சுகப்படுத்திக் கொள்வேன், அமோகமாக வாழப்போகின்றேன் என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் பொழுது பொருள்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஊருக்கு காண்பிப்பதற்காக வாழ்கின்றீர்கள். உங்களுடைய பொருள்கள் உங்களுக்கு எந்த காலத்திலும் உதவப் போவதில்லை. உங்களுடைய பணம் உங்களுக்கு உதவப் போவதில்லை. உங்களுடைய உணவு இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ளது, அது உங்களுக்கு உதவும். அந்த உணவானது இறைவன் கூறுகின்றான் உங்களுடைய உணர்வுக்கு உரியது. காற்றின் மூலமாக எப்படி வாழ்கின்றீர்களோ அதன் மூலமாக உணர்வு பிறக்கிறதோ, தண்ணீரின் மூலமாக எப்படி வாழ்கின்றீர்களோ அதன் மூலமாக உணர்வு பிறக்கிறதோ, உணவை நீங்கள் உண்ணும் பொழுது அதிலும் உங்களுக்கு புகட்டப்படக்கூடிய இறை உணர்வு இருக்கிறது. வித்தியாசமான உணர்வுகள் இந்த மூன்றும் உங்களுக்கு அவசியம் என்றால், இந்த மூன்று வகையிலும் நான் என்னுடைய மனதில் கிடைக்கக்கூடிய அந்த இறை உணர்வு ஒன்று சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைக்கின்றது. தண்ணீர் தாகம் இருப்பது ஒரு பெரும்பாக்கியம், உணவுக்காக பசி இருப்பது ஒரு பெரும்பாக்கியம், அந்த பசிக்காக உணவை உட்கொள்வதற்காக நாக்கில் ருசியை கொண்டு வைத்திருப்பது பெரும்பாக்கியம், அந்த ருசியை உணர்வதற்கு முகர்தல் அந்த வாசனை மிக அவசியம். இவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு செய்தி நமக்கு இருக்கின்றது. நீங்கள் இவற்றில் எந்த ஒன்றையும் படைப்பவர்கள் இல்லை. நன்றி செலுத்த மாட்டீர்களா? பணிவுடையவர்களாக ஆக மாட்டீர்களா? உங்களுடைய அறிவை கொண்டு இன்னமும் நீங்கள் உங்களை பெருமை பாராட்டுகின்றீர்களா? இனியும் உங்களுக்கு புகழ் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உயிரோட்டமுள்ள எதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆகமாக்கொள்ள முடியாது. சுவாசம் கூட செயற்கை சுவாசம் வேண்டும். தண்ணீர் கூட உங்களுக்கு ட்ரிப் மூலமாக போகுமே தவிர வாய் வழியே போகாது. உணவும் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்டுவிடும். மருந்துகளை சாப்பிடுங்கள், அந்த நாக்கு மருந்துகளை நிராகரிக்கும். நீங்கள் அதை உண்ணத்தான் வேண்டும். இப்பொழுது விஷமாக மாறுகின்றது. நாக்கும் மூக்கும் உங்களுக்கு அறிவிக்கும் இது உணவு. கெட்டுவிட்டால் அதனையும் அந்த இரண்டும் அறிவிக்கும். பின்னர் நீங்கள் அதனை உட்கொள்ள முடியாது. பசி உணர்வை நீக்கிவிட்டால் உங்களால் ஒரு பருக்கை விடுங்க முடியாது. வாந்தி ஏற்படுத்திவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. பேதியாகிவிட்டால் என்ன செய்வது என்று தெரியாது. ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் உங்களுடைய பங்கு என்ன? நான் என் கைகளால் சம்பாதித்தது ஒவ்வொன்றும் இதை சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் சாப்பிட்டீர்கள்? எல்லா உணவுமே நச்சுத்தன்மை வாய்ந்ததில்லை. ஒரே உணவு ஒருவருக்கு ஒத்துக்கொள்கிறது, ஒருவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியாது. எங்கிருந்து காரணம் ஆரம்பிக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உணர்வுடையவர்களானால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து நோய்கள் ஆரம்பமாகின்றன. உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றது, வேற எங்கும் நோய் இல்லை. அத்தியாயம் 2:10 அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறது, வேற எங்குமே நோய் இல்லை. அந்த இருதயத்தில் இறைவனுக்கு விரோதமான எண்ணம் இருக்கின்றது. தான் என்ற பெருமை கொண்ட அந்த பெருமிதம் இருக்கின்றது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் முயற்சியை கொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தீமை இருக்கிறது. ஆக இறைவன் உங்களுடைய போக்கில் விடுகின்றான், நீங்கள் உங்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி இறைவனுடைய உதவி இல்லை. பொருள்களை கொண்டு உங்களுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு நாளைய வாழ்க்கையை நீங்கள் இன்று தீர்மானிக்கின்றீர்களோ இறைவன் அங்கிருந்து விலகிக் கொண்டான். இனி இறை உணர்வு கிடையாது. உங்களுடைய கற்பனைகளில் நீங்கள் வாடுங்கள். இறை உணர்வு இருக்கும் காலமெல்லாம் அந்த மறைவான பாக்கியம் உங்களுக்கு வெளிப்படையான உலகத்தின் சூழ்நிலைகளாக மாற வேண்டும். வெப்பம் தாங்க முடியவில்லை, எனக்கு வெளியில் குளிர்ச்சி உருவாக வேண்டும், உருவாக்கம் அடைய வேண்டும். உங்கள் கைகளில் இருக்கிறதா? இல்லை. நேற்றிருந்த வெப்பம் தாங்க முடியவில்லை, இன்னைக்கு நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை வேண்டும். எங்கு அமைக்கப்படுகின்றது? வானங்கள் இயங்க ஆரம்பிக்கின்றன. அங்கு பொருளின் அடிப்படை இல்லாத நிலையில் நான் தண்ணீருக்காக பூமிக்கு அடியில் சென்று நான் தண்ணீரை எடுத்துக்கொள்வேன். தண்ணீருக்காக பிற மாநிலங்களிலிருந்து எனக்கு வேண்டும் என்று அவர்களிடம் நான் பிச்சை எடுப்பேன். ஆனால் வானங்களிலிருந்து மழை பொழிய வேண்டும் என்று இறைவனிடம் பக்கம் நான் திரும்ப மாட்டேன். எனக்கு என்னுடைய மனிதர்கள் இருக்கின்றார்கள், பக்கத்து மாநில உதவி செய்ய. அங்கும் தண்ணீர் யார் கொடுத்தது? கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவர்களுடைய மனதை நான் அணைப்பட்டு விட்டால் உங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுவது யார்? இப்பொழுது அவர்களுக்கு நிறைய மழை பெய்து கொண்டிருக்கிறது திறந்து விடுகின்றார்கள். அங்கும் மழை அளவோடு அமைந்துவிட்டால் தமிழ்நாட்டின் கதி என்ன? அபரிமிதமாக தண்ணீர் வருவதன் காரணமாக திறந்து விட்டார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களும் வானத்தை நோக்க வேண்டும், நீங்களும் வானத்தை நோக்க வேண்டும். எதை கொண்டு வானத்தை நோக்குகிறோம் என்றால் இங்கு வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு. உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய உணர்வை, அந்த இறை உணர்வு எனக்கு வேண்டும் என்ற அந்த அடிப்படையை நோக்கி நான் வானத்தை திரும்புகின்றேன். ஏன் எனக்காக அது இயங்கவில்லை என்ற அர்த்தம் அது. நிச்சயமாக அந்த இருதயத்தை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு களங்கப்படுத்தி பாழ்படுத்தி அது இருக்கக்கூடிய இறை உணர்வை தீட்டுப்பட்டதாக ஆக்கிவிடாதீர்கள். நமக்கு அது மறுக்கப்பட்டதாக ஆகிவிடும். இன்று உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் இறைவன் ஒருவன் கூறுகின்றான் வேண்டும் என்று. இதனை நீங்கள் விரும்புங்கள், என்னுடைய வாக்கு இங்கு இருக்கிறது, அதை நம்புங்கள். நான் தான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். என்னை தவிர உங்களுக்கு குடிப்பதற்கோ உண்பதற்கோ ஊட்டுபவர்கள் இல்லை. அதிலிருந்து உங்களுக்கு என் உணர்வு அதிகமாகும். என்னை சந்தித்து என்னோடு இருப்பதை நீங்கள் அதிகமாக விரும்ப வேண்டும். இதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதான அடிப்படை ஒழுக்கமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எனக்கப்பால் உங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை தீர்மானமாக தீர்க்கமாக உணருங்கள். இப்பொழுதும் கூட வாழ்க்கை முழுமைக்குமான எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என் வாழ்க்கை எப்பொழுதும் சீராக அமைய வேண்டும், சீரான முன்னேற்றத்துடன் அமைய வேண்டும், அழகான பரிமாணங்களில் அமைய வேண்டும், இன்னும் பரிணாமங்களில் நான் உயர வேண்டும். ஏதாவது ஒன்றுக்காவது பொருள் அடிப்படையிலான அர்த்தத்தை நீங்கள் கொண்டு வர முடியுமா? வெறும் பணம் பணம் பணம்னு இந்த குப்பத்தொட்டி பணத்தை மட்டுமே மனசு வச்சுட்டு இருக்கமே தவிர, அந்த பணமும் நகையும் பொருளும் கிடைத்துவிட்டால் நான் பெரிய புகழுக்குரியவனாக ஆகிவிட்டேன். இவ்வளவு கேடுகளும் வர இருக்கின்றது. ஒரு கேடு உங்களை வந்து அடையாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? உயர்வான பண்புகள் ஒடுக்கத்தினுடைய அடையாளம். நாம் நம்முடைய இருதயத்தை மறுத்து பொய்யை கற்பித்து இதில் நான் வாழ்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதில் முழு முயற்சியாக ஈடுபட்டு மனிதர்களிடம் காட்டிக்கொண்டு வீண் பெருமையோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் இன்று விலகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தெளிவாக உங்களுடைய மூளையில் என்ன குப்பை தொட்டி அறிவு வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அது இருதயத்தில் இருக்கக்கூடிய இறை உணர்வுக்கு விரோதமாக நான் படைத்து விட்டேன் என்று அடிப்படையில், இதனை நான் சாதித்து விடுவேன் என்ற அடிப்படையில் ஒரு காலம் ஈடுபட வேண்டாம். ஒவ்வொரு தேவையும் உயிரோட்டம் மிக்க தேவையாக நமக்கு இருக்கிறது. உயிரோட்டம் இல்லாதவை நமக்கு ஆகாது. ஒரு உணவு உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது கெட்டுப்போய் உயிர்த்தன்மையை இழந்து நச்சுத்தன்மை அடையும். நீண்ட நாள் வைத்துவிட்ட உணவு உயிர் சக்தி இழந்து நச்சுத்தன்மை அடையும். இவ்விதமாகவே நான் இறைவனுடைய ஒரு எண்ணத்தை பொருளாக கற்பனை செய்து கொண்டு வாடும் பொழுது நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளிலும் உயிர் கிடையாது. பணம் வேண்டும், அது உயிர் இருக்கிறதா? உணவு வேண்டும், அதில் நிச்சயமாக உயிரோட்டம் இருக்கிறது. பங்களா வேணும், உயிர் இருக்கிறதா? தோட்டங்கள் வேண்டும், உயிர் இருக்கிறது. இறைவனுடைய படைப்பிலிருந்து நான் வாழ வேண்டுமே தவிர நான் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உயிர்த்தன்மை கிடையாது. உயிர்த்தன்மை எப்பொழுது இல்லையோ அங்கு விஷத்தன்மை இருக்கின்றது. ஒவ்வொரு செங்கல்லையும் ஒவ்வொரு சுண்ணாம்பலையும் இந்த பில்டிங்ல ஒவ்வொன்றிலையுமே உயிரோட்டம் இல்லாததன் காரணமாக கெட்ட சக்திகளும் விஷத்தன்மை நிறைந்திருக்கிறது என்பதை அறிவதற்கு நமக்கு எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். இப்பொழுது உங்களை உள்ளட்சம் கொள்ளுங்கள், இடிந்து விடுதலை வேண்டாம் என்று, பூமி பிளந்துட வேண்டாம் என்று, வெள்ளங்கள் ஏற்பட வேண்டாம் என்று. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களிடம் எந்த கதியும் இல்லை இவற்றை தடுப்பதற்கு என்று இருக்கும் பொழுது எந்த நிமிடத்திலும் இது நிகழலாம் என்று இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 16 வசனம் 77. அத்தியாயம் 16 வசனம் 77. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள், அந்த வேலை எப்பொழுது ஏற்படும் என்று, எந்த நிமிடத்தில் என்ன துயரம் என்ன கஷ்டம் ஏற்படும் என்பது நாம் அறிபவர்கள் இல்லை. நிச்சயமாக இறைவன் நமக்காக அந்த வேலையை பற்றி அறிவிக்கின்றான். அது இமைகட்டி விடிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண் இமைக்கிற நேரத்தில் அவ்வளவு முடியும். வானங்களிலிருந்து பூமி வரையில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த பூமியில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் வானங்களிலிருந்து இறங்கியதன் காரணமாக விளைச்சல்கள், வானங்களிலிருந்து வேதனைகள் காரணமாக பூமியில் வெள்ளக்காடுகளும் உயிர் சேதங்களும், இந்த பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு பெரும் பாதகங்களும், இவற்றை நாம் அறியாதவர்களா, நடக்காது என்று இப்பொழுது நாம் தீர்மானிக்கிறவர்களா, உள்ளட்சம் கொள்ளுங்கள். பயபக்தியானது நீங்கள் அவனை சந்திக்க இருக்கின்றீர்கள் என்பதற்கான மாபெரும் அத்தாட்சிகள். ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயத்தில் சத்தியமாக இறங்கியிருக்கின்றது. அந்த வேலையை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அது சமீபத்திலும் இருக்கலாம். இறைவனுடைய எச்சரிக்கை, எந்த நேரத்தில் நிகழும் என்று தெரியாது. எப்படி நாம் பணம் என்ற ஒன்றை உயிரோட்டம் இல்லாத அந்த விஷ சக்தியை, உயிரோட்டம் இல்லை என்றால் அடுத்தது விஷம்தான், அதனையே என்னுடைய வாழ்க்கையை பிரதானமாக ஆக்கிக்கொண்டு இறுதி வரையில் அதனையே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுதைய இந்த போக்கில் இருந்து உங்களுடைய மனம் மாற வேண்டும். எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும் என்பது மட்டும்தான் உங்கள் இறைவன் அறிவித்தது. அழகு என்பதற்கு உதாரணங்களை கூறாதீர்கள். பணம், காசு, வீடு, பங்களா, மேக்கப் என்று அழகுக்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். இறைவனுடைய படைப்பினுடைய அழகுக்கும் உங்களுடைய அலங்கோரமான அழகுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் உங்களுக்கு அழகு கொட்டி கொள்ளக்கூடியது பெரும் அலங்கோரம், அசிங்கம், தண்ணிப்பட்ட சாயம் வெறுத்துவோம். இதில் பெருமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் பெருமை கொள்வதற்கோ, புகழை விரும்புவதற்கோ, சுகமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்கோ உங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அமைதியை மேற்கொள்ளுங்கள். உள்ளட்சத்தோடு கூடிய அமைதியை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது விளங்கும் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது விளங்கும். இறைவன் நமக்காக அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பொருள் அடிப்படையில் சேர்க்காமல் அருள் அடிப்படையில் அப்படியே அழகான மறைவான விஷயமாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன், உணர்வு கொள்ள ஆரம்பிப்பேன். எனக்கு நோய்கள் வேண்டாம். நோய்களுக்கு என்ன வடிவம் கொடுப்பீர்கள்? ஒரு உறுப்பு கெட்டுவிட்டது, அதை நான் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்துட்டேன், இதுதான் நோய். அந்த உறுப்பு கெட்டுவிட்டிருக்கின்றதே, அந்த உறுப்பு கெடுவதற்கு ஒரு சக்தி தேவை, உறுப்பு வாழ்வதற்கு ஒரு சக்தி தேவை. உங்களுடைய மனசுக்கு அழகான விஷயத்தை சொல்வதற்கு நான் பேசுகின்றேன், ஒரு சக்தி தேவை. கடுகடுப்பாகவும் கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் பேசும் பொழுது அந்த மனம் அதை ஏற்காது, அதற்கும் ஒரு சக்தி தேவை. இப்போது நான் அதிகமாக சக்தியை பிரயோகிக்கின்றேன். எனவே நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி சக்தி தேவை. கெட்ட சக்தியும் நல்ல சக்தியும் இவ்வளவுதான். உணர்ச்சி வசப்படும் பொழுது கெட்ட சக்தியும், உணர்வோடு இருக்கும்பொழுது அழகான உயிரோட்டமுள்ள சக்தியும் உங்களுக்காக பிறப்பிக்கப்படுகின்றது. வானங்களிலும் பூமியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் இது. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த பூமி வானத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வானங்களிலிருந்து பூமி, சுற்றுப்புற சூழ்நிலைகள், அழகு, அதனுடைய கவர்ச்சி, அதனுடைய மெருகூட்டம், அதனுடைய ரம்யம் எல்லாமே வானங்களிலிருந்து அளவின் படி இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவு என்ன? உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வு. நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த அறிவிப்பு உண்மையாக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. என்னிடம் காசு பணம் எதுவுமே கிடையாது, நான் வாழ விரும்புகின்றேன் என்று கூறுவது யார்? அந்த வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுதே பணம் என்ற அந்த அடிப்படையை ஏன் கொண்டு வருகின்றீர்கள்? இவ்வளவு காலமும் பணம் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. இப்பொழுதும் சரி, அதே உணர்வு. என்னுடைய படைத்தறியில் மாற்றம் இல்லை, நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது நான் பொறுமையாக இருக்கின்றேன், பணம் உங்களுடைய வாழ்க்கையாக அமையாது, சீரழித்து விடும், உங்களை நோய்களிலும் நொடித்து போவதிலும், மனம் வெதும்பி வாழ்வதிலும், மனம் புண்ணாகி போய் வாழ்வதிலும் உங்களுடைய வாழ்க்கை அமைந்துவிடும். ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அவர்களை உருவங்களாக பார்க்க வேண்டாம், இறைவனுடைய அருளாக பாருங்கள். இவர் அசிங்கமாக இருக்கிறார், இவர் உயரமாக இருக்கிறார், கட்டையாக இருக்கிறார், குட்டையாக இருக்கிறார், தரிச்சிருக்கிறார், மெலிச்சிருக்கார். இந்த அடிப்படையை உள்ளுக்குள் கொண்டு வர வேண்டாம். அந்த உள்ளத்தில் இறைவன் அமைத்திருக்கக்கூடிய நன்மை என்ன? எனக்கு என்ன நன்மை இருக்கின்றது? என் உள்ளத்தில் அதே நன்மை அவ்வளவு பேருக்கும் இருக்கின்றது. ஆனாலும் பொருள்களை கொண்டு வாழ்வதன் காரணமாக இறைவனுடைய பாக்கியம் தடைபட்டிருக்கின்றது. அவ்வளவுதான். நம்முடைய காலம் என்று மாறுவதற்கு, இந்த எண்ணத்தின் அடிப்படையில் மாறுவதற்கு, உலகத்திற்குரிய அவ்வளவு இதற்குரிய தேவைகள் முழுமையாக இணைந்து எனக்கு சாத்தியக்கூறுகளான சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி எனக்கு அருகாமையில் கொண்டு வர வேண்டும். இவை இறைவனுக்கு லேசானது. கண்ணிமைக்கும் பொழுதில் நடைபெறும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இணை வைக்கக்கூடிய இறைவனுக்கு உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சியில் அடிப்படக்கூடிய பொருள் அனைத்தையும் கொண்டு நான் புகழோடும் பேரோடும் பெருமையோடும் பகட்டோடும் ஆடம்பரத்தோடும் அலங்காரத்துடனும் மக்கள் முன்பாக வர வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனுடைய கண்ணிமைக்கும் பொழுதில் என்னுடைய வாழ்க்கை மாறுமே. அந்த வாழ்க்கை தடைபட்டு இன்றளவு நிற்கின்றது. 50-60 வருடங்களாகிவிட்டது, இன்னமும் என் நிலைமை மாறவில்லை. அத்தியாயம் 16:77. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியம் அல்லாஹ்வுக்கே உரியது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியம் இந்த இறை உணர்வுக்கே உரியது. அவனை தவிர கதி இல்லை. இங்கிருந்துதான் உங்களுக்கு விளைச்சல்கள் ஆரம்பமாகின்றன. அது படைக்கப்பட வேண்டும். நீங்கள் படைப்பாளர்கள் இல்லை. விரும்புங்கள். மனிதர்களுடைய உருவங்களை விரும்பாதீர்கள். மனிதர்களுடைய உள்ளங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எவரும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. எனக்கு இவரை பிடிக்காது, வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார்? உனக்கு உன்னை பிடிக்கும், நோயால் வாழ செய்வான் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு, எனக்கு அறிவு இருக்கிறது, அறிவு இருக்கிறது என்று நான் அந்த பேப்பரை படிச்சுட்டு, புத்தகத்தை படிச்சுட்டு, பண்டங்களை படிச்சுட்டு எனக்கு அறிவிக்குன்னு சொல்கிறோமே, இதைவிட ஒரு கெட்ட வழிப்பாதை எஜுகேஷன் சிஸ்டம். இதனை நான் என்னுடைய பிரதானமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை வீணுக்காகவும் வீம்புக்காகவும் அநியாயமாகவும் அசிங்கமாகவும் கெட்ட சக்திகளை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, போட்டி பொறாமை கெட்ட சக்தி, கொடுத்து உதவுதல் நல்ல சக்தி, விட்டு கொடுத்தல் நல்ல சக்தி, பயபக்தியின் வாழ நல்ல சக்தி. இந்த படிப்பில் பக்கம் போகும்பொழுது நிச்சயமாக நாம் பயபக்தியை இழந்தோம், போட்டியும் பொறாமையையும் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான் சரியான வாழ்க்கை. 4 பேர் என்னை மதிக்க வாழ வேண்டும். நிச்சயமாக இறைவன் முன்பாக இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை. நம்முடைய காலத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். ரகசியமான செய்திகள் உங்களுக்கு உள்ளத்தில் அமைக்கப்பட்டுவிட்டன, தெளிவான தேவையாக. ஏன் ரகசியமான செய்திகள்? உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பிரத்யேகமாக இறைவனிடமிருந்துள்ள அளவிடப்பட்ட ஒரு சுகமான ஒரு செய்தி இது வேண்டும். எப்பொழுது வேண்டும்? இப்பொழுது முதலாக. எப்படி வேண்டும்? இன்னும் அதை வளர்ந்தோங்கக்கூடிய விதமாக வேண்டும். இதில் ஏதாவது ஒரு பொருள் அடிப்படை உங்களால் காண முடியுமா? ஆனால் இருக்கின்றது, அவனிடம் இருக்கின்றது ரகசியமான செய்திகள். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுமே, அன்று உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக நாம் இறைவனோடு இருக்கின்றோம், இறைவனுடைய நெருக்கமாக இருக்கின்றோம், அவனை சந்திக்கின்றோம் என்று. நிச்சயமாக இறைவனை சந்திப்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு சுகமான உங்களுடைய உணர்வும் நீங்கள் இறைவன் கொடுத்தது என்று எண்ணுங்கள். ஒவ்வொரு கஷ்டமான உங்களுடைய வேதனைகளும் நான் சம்பாதித்தது, மனதில் வைத்திருந்த அந்த கேடு எனக்காக உருவாகியிருக்கிறது. ரகசியமான செய்திகள் உங்களுடைய இருதயத்தை முடிந்தவரையில் உங்களுடைய அறிவு என்ற அந்த கேடு தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தீட்டுப்படும் பொழுது உயிரோட்டம் கெட்டு அங்கு கெட்ட சக்திகள் உருவாகின்றன. என்னுடைய உடல் இயக்கம் சம்பந்தமான அந்த அழகான சக்தியானது எனக்கு மாற்றமான விரோதமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய, உணர்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நோயாக மாறுகிறது. அதற்கு முன்பாகவே உள்ளம் கெட்டுவிட்டது என்பதை அறிய வேண்டும். சத்தியமான பாதை என்பது பிறருக்கு விரோதம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும். உனக்கு துரோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதனை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுங்கள். மனிதர்களுக்கு விரோதமான வாழ்க்கையோ உள்ளத்தில் நான் வைத்திருக்கின்றேன். இறைவன் அறிவான். தெரிஞ்சிருந்தும் அதற்கு துரோகமாக உள்ளொன்று வைத்து வெளி மனிதர்களிடத்தில் புறத்தில் வித்தியாசமாக பழகுவது, நல்லவர்கள் போல் பழகுவது உங்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுத்தர போவதில்லை. நீங்கள் உள்ளுக்குள் கெட்டுவிட்டீர்கள். இனி அதுதான் உங்களை வழிநடத்தும். என்னுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது என்பது ஒவ்வொருவருக்கும் தெளிவாக தெரிந்திருக்கின்றது. உள்ளத்தில் நான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடு கெட்ட சக்தியாக மாறுகின்றது. வெளியே நல்ல விதமாக பழகும் பொழுது இரண்டுக்கும் விரோதம் ஏற்படுகின்றது. இப்பொழுதுதான் நான் விரும்பக்கூடியது நடப்பதில்லை, விரும்புவது ஒன்று நடப்பது இன்னொன்று. உள்ளத்தில் இருப்பதை யார் தெளிவாக வெளிப்படையாகவும் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு விரும்பியது நடந்து கொண்டிருக்கும். தெளிவான வாழ்க்கை நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் நீக்கப்பட்டுவிடும். யார் உள்ளத்தில் உள்ளபடி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளத்தில் உள்ளபடி வாழ்வது எப்படி சாத்தியம், யாருக்கு சாத்தியம்? நிச்சயமாக தவறான எண்ணம் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது, ஒடுக்கக்கேடான எண்ணம் உள்ளத்தில் வைத்திருக்கும் பொழுது அதை வெளிக்காட்ட முடியாது. இப்பொழுது நான் உள்ளத்திற்கு விரோதமாக வெளியில் நல்ல விதமாக பழக வேண்டும், நடிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும். இந்த ஏமாற்றம் தான் வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தில் என்னென்ன அழகான விஷயங்கள் தேவைகளாக இருக்கின்றதோ அத்தியாவசியமாக அவ்வளவும் ஏமாற்றமாக முடியும். வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய மறைவான செய்தி உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய பிரதான வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் உறுதியாக அமைய வேண்டும். இதற்கு புறம்பான வாழ்க்கை நிச்சயமாக கிடையாது. மனதிற்குரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய அத்தியாவசியமான தேவையாக இறைவன் கொடுத்த உணர்வாக நீங்கள் அமைக்க வேண்டும். அந்த உணர்வு சத்தியமானது. ஒழுக்கம் என்ற அந்த தகுதி நமக்கு இருந்தால் தவிர உள்ளொன்றும் புறமொன்றுமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நாம் தப்ப முடியாது. தவறு என்று தெரிந்திருந்தும் நல்லவனை போன்று நான் வாழ்கின்றேன், இங்கு ஒடுக்க கேடு கெட்டது என்று தெரிந்திருந்தும் நான் ஒடுக்கமானவனை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எதிரும் புதிரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் நன்மையை விரும்பும் பொழுது அங்கும் அதற்கு நேர் விரோதமாக நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கின்றதை தவிர வெளியில் நோய்கள் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் வடிகேட்டிருக்கின்றதை தவிர உங்களுடைய வழியில் எந்த விதமான மாற்றமும் நீங்கள் பார்ப்பதில்லை. உங்களுடைய உள்ளத்திற்கு சாதகமான சூழ்நிலைகள் பாதகமான சூழ்நிலைகள் என்ன இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு இதுதான் நடக்குமே தவிர இதற்கு அப்பால் நடப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். வெற்றிக்குரிய பாதை உள்ளத்தை கவனியுங்கள், அதற்கு விரோதமாக செயல்பட வேண்டாம். வானங்களிலும் பூமியிலும் இந்த இரண்டையும் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது வானங்களிலிருந்து தான் இந்த பூமி விளைந்து கொண்டிருக்கின்றது. நன்மையான அதனுடைய சக்திகளுக்கு நன்மையான விளைச்சலும், தீமையான அதனுடைய சக்திகளின் போற்றைக்கு தீமையான விளைச்சல்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வானங்களில் இருக்கக்கூடிய தீமைகள் நீக்கப்பட வேண்டும், பூமியில் எனக்கு நன்மைகளுடைய அந்த நன்மைகளிலிருந்து அதன் மத்தியில் நான் வாழ்வதற்கு இந்த பூமி தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழும் தளம். அப்படியானால் என்னுடைய இருதயம் என்ற மறைவான செய்தி இருக்கின்றது, எங்கு நான் நன்மையை கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு நோயும் நம்மை விட்டும் நீங்கக்கூடிய இந்த தருணம், ஒவ்வொரு கேடும் என்னை விட்டு விலகக்கூடிய இந்த நேரம் இருக்கின்றது. இறை உணர்வை பின்பற்றுங்கள், ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒழுக்க கேடு உள்ளென்றும் புறமொன்றுமாக இருப்பதை தவிர வேறு ஒழுக்கக்கேடு கிடையாது. நம்மை நேரான பாதையில் ஒழுக்கமிக்க மனிதர்களாக வாழ வைக்க இறைவன் கூறக்கூடிய ஒரு வழி உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்துங்கள். தீமையாக இருந்தால் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியாது, ஆகவே தீமையை நீக்கிக் கொள்ளுங்கள். நன்மையாக எது இருக்கின்றதோ வெளிப்படுத்துங்கள் தாராளமாக. உங்களுடைய வாழ்க்கை என்று சுபிட்சமாக மலர் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகளில் நீங்கள் எதனையும் சந்தேகிப்பவர்களாக மாற வேண்டாம். என்னுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் நயவஞ்சகமும் துரோகமும் தேவை கிடையாது. உள்ளத்தில் ஒன்றிருக்க வெளிப்படையாக மாற்றி ஏமாற்றி தவறாக பொய் பேசுவது, அவள் பொய் பேசுவதன் காரணமாக அவளுடைய நோயை அதிகமாக்கிவிட்டான். அத்தியாயம் 2:10, அவர்கள் பொய் பேசுவதன் காரணமாக நோயை இன்னும் அதிகமாக்கிவிட்டான். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குங்கள், நோய்கள் நீங்கும். நம்பிக்கையோடு யார் பொறுமையை மேற்கொள்கின்றீர்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இது தூய வாக்காகும். இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் இறை அத்தாட்சியுடன் கூடிய ஒரு நற்செய்தியாகும், நற்கிருபையாகும், பெரும் ஆசீர்வாதமாகும். உள்ளத்தில் நன்மையை வைத்துக் கொள்ளுங்கள், தீமையை நீக்குங்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய சுற்றங்கள் உங்களுக்கு அருகாமையில் உங்கள் நெருக்கி வரக்கூடிய இறைவனுடைய பெரும் பாக்கியங்கள் உங்களை சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இருந்து இயற்கையினுடைய பாக்கியங்களில் இருந்து நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் நமக்கு தேவையில்லை. அவர்களுடைய பணம் வேண்டாம், அவர்களுடைய பொருள் வேண்டாம், அவர்களுடைய உள்ளத்தின் ஒழுக்கம் வேண்டும். எனக்கு முன்பாக நயவஞ்சகமாக வேண்டாம். நான் பெரும்பாலும் நயவஞ்சகத்தனத்தை ஏற்றுக்கொள்வேன். ஒருத்தன் கோட்டு சோட்டு போட்டுட்டு வந்தான்னு சொன்னால் அவன் எனக்கு பிடிக்குது, ஒருத்தன் வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தான்னு சொன்னால் தாழ்வாக பார்க்குறேன். எப்படி என்ன வித்தியாசம் ரெண்டு இருக்கு? மனமலர்ச்சியோடும் மனப்பொறிப்போடும் பணிவோடும் ஒரு வரும்பொழுது அவரை நிராகரிக்கின்றேன், பகட்டோடும் பெருமையோடும் வரும்பொழுது ஆகா இது உள்ளவா வாழ்க்கை என்று பார்க்கின்றேன். கெட்டதை பார்த்தால் நல்லது என்று புரிகின்றேன், நன்மையை பார்க்கும் பொழுது உதாசீனப்படுத்துகின்றேன், இழிவாக பார்க்கின்றேன். காரணம், உள்ளமும் புறமும் வேறுபட்டிருக்கிறது. இந்த உள்ளத்திற்கு பணியாமல் அறிவு மிகைக்கிறது. இந்த அறிவு எல்லாமே பார்க்கக்கூடிய பொருள்களை மட்டுமே விரும்பக்கூடியது, அந்த கவர்ச்சிகளை மட்டுமே விரும்பக்கூடியது. அதில் சக்தி இல்லை, உயிரோட்டம் இல்லை என்பதை தெரிந்து கூட அதை பற்றி கவலை இல்லாமல் இன்னும் அதில் நச்சுத்தன்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுது உயிரோட்டம் இல்லையோ நச்சுத்தன்மை அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டம் இல்லாத ஜடத்தையும் நச்சுத்தன்மையும் வைத்துக்கொண்டு ஏற்கனவே ஒடுக்கக்கேடுகளோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதனை வெளிப்படுத்துகின்றீர்களோ அது இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் வானங்களில் பதிவாகின்றது. அங்கிருந்து உங்களுக்காக உங்களை சுற்றிலும் பூமியில் விளைச்சல்கள் பெறுகின்றன. நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அறியுங்கள். மனிதன் மனிதனை ஒரு காலம் நம்பக்கூடாது. எந்த தருணத்திலும் ஒரு மனிதன் அடுத்த மனிதனை நம்பக்கூடாது. காரணம், அவர்களிடம் ஒடுக்கக்கேடு இருக்கிறது. உள்ளமும் புறமும் ஒன்றாக இல்லை, சிதைந்திருக்கின்றது. தீமையை ஏற்றுக்கொண்டு நன்மையில் வாழ்கின்றார்கள். நன்மையை ஏற்றுக்கொண்டு தீமையில் வாழக்கூடிய பேச்சு கிடையாது. நீங்கள் நன்மை ஏற்றுக்கொண்டால் தீமைகள் விளையாது. தீமையை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய நல்ல பேச்சுக்களில் நீங்கள் துரோகமாக ஒருவருக்கொருவர் சொற்பகாலம் ஒரு சிறு சுகத்தை அனுபவிப்பீர்கள். இது இறைவன் உங்களுக்காக விதித்துள்ளது. இனி அந்த சுகத்தில் குறைவு ஏற்பட்டு கொண்டே வரும், சங்கடங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கும், உங்களால் அதை தீர்க்க முடியாது. உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். எந்த ஒரு நோயும் உங்களுக்கு இன்று இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இன்று இல்லை. உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொண்டால் என்ன இருக்கிறதோ வெளிப்படுத்துங்கள். அப்படியே தவறாக இருக்கும் பொழுது வெளிப்படுத்துவதற்கு பயப்படுவீர்கள். இது உள்ளட்சம். அமைதி மேற்கொள்வேன் நன்மையாக மாறும் முறையில், நல்ல பேச்சு வரும் முறையில். நான் என்று இதை உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளிக்க வேண்டாம் யாரிடமும். ஏனென்றால் நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. அவிதமாக நான் வாக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய காரியம் நிகழாது, பரவாயில்லை, நிகழ வேண்டாம். உங்களுக்காக ரகசியங்கள், வானங்களின் பூமியின் ரகசியங்கள் உங்களுக்காக ஒரு அழகான உருவாக்கமாக, ஒரு பெரும் சூழ்நிலையாக இந்த பூமியில் உங்களுக்காக இணைந்து உருவாகி கொண்டிருக்கின்றன. அது உங்களுடைய இருதயத்தோடு இணையக்கூடிய வாழ்க்கை. இதன் காரணமாக உங்களுடைய உடல் வாழும். இந்த வாழ்க்கையை மறுப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இந்த சத்தியத்தை மறந்தவர்களாக நாம் ஆகிவிட்டதன் காரணமாக. இதை நாம் மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. உங்களிடம் கேட்கும் பொழுது நீங்கள் உள்ளத்தில் ஒன்று புறத்தில் வைத்து கொண்டு வாழலாமா, வெவ்வேறு விதமாக வாழலாமா? உங்களுடைய உள்ளத்தில் கேளுங்கள், என்ன பதில் வருது என்று பாருங்கள். யார் பதில் சொல்வது அந்த பதிலை? நீங்கள் வெறுத்த போதிலும் உண்மை அங்கு நிறைவேறுகிறது. நிச்சயமாக உள்ளத்தில் இருப்பதையே பேசி பழகுங்கள். விரோதமாக பேச வேண்டாம். மனிதர்களிடம் துரோகமாகவோ விரோதமாகவோ நயோஜகமாகவோ ஏமாற்றும் விதமாக உங்களுடைய சத்தியங்களை துரோகங்கள் காய்க்க விடாதீர்கள். அற்ப சுகத்தை பெறுவதற்காக வேண்டி இருக்கிறதுதானே உள்ளத்தில். உங்களுக்கே விரோதமாக நீங்கள் நயவஞ்சகத்திலும் துரோகத்திலும் அதிலிருந்து ஈட்டக்கூடிய ஒரு அற்ப காசுகளை வைத்துக் கொண்டு பெருமை கொள்வதும் உடலை வளர்த்துக் கொள்வதும் நிச்சயமாக உங்களுக்கு ஆகமானதல்ல. உடலை வளர்ப்பது உள்ளத்திலிருந்து வளர வேண்டுமே தவிர, வெறும் தீனி போட்டு வளர்க்கக்கூடிய மிருக ஜென்மங்களைப் போன்று நாம் ஆகிவிட வேண்டாம். உள்ளத்திலிருந்து வானங்களின் பதிவுகள், வானங்களிலிருந்து நமக்காக இந்த பூமியின் மீது நம்மை வாழ வைக்கக்கூடிய, நமக்கு வாழும் தளமாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த பூமியை அழகான சொர்க்க பூமியாக உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக அமைப்பதற்கு இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன் என்பதையும், அவனுக்கு மிக லேசானது என்பதையும் அறியுங்கள். சந்திப்பு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இறைவனோடு. உங்களை உள்ளத்தில் எதனை கொண்டிருக்கின்றீர்களோ அழகானதை கொள்ளுங்கள். தீமையானதை கொண்டிருந்தால் அதை அப்படியே வெளிப்படுத்துங்கள். அதற்குரிய தண்டனையையும் நீங்கள் கிடைக்கப்படுவீர்கள். அதை மாற்றி நன்மையாக பேசி அதிலிருந்து சப்பத்தொகை நிச்சயமாக உள்ளத்தோடு இணையாதது. உள்ளத்தில் வேறு இருக்கின்றது. நடிப்பில் வேலை காட்டினீர்கள். துரோகங்களும் சத்தியங்களும் உங்களுக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாக மாறிவிட்டன. சத்தியம் உங்களை நேர்வழியின் பால் அடைக்கின்றது. அதையே பேசுங்கள் என்று. அசத்தியமும் துரோகமும் வஞ்சனையின் பால் அடைக்கின்றது. நீங்கள் துரோகமாகவும் நயவஞ்சகமாகவும் தான் வாழ வேண்டும். இதுதான் உலக வாழ்க்கை என்று. இதில் நாம் இதுவரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். சத்தியத்தை மறந்தவர்களாகவும் மறுத்தவர்களாகவும் இனி நிகழக்கூடியது என்ன? 16:16:77, வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய ரகசியங்கள் பதிவாகிவிட்டன. அங்கிருந்து விளைச்சல்களும் இவ்விதமாகத்தான் கேடுகளோடு தான் விளைய வேண்டும் என்று பதிவாகிவிட்டன. இனி யாரும் அதை மாற்ற முடியாது. எங்கு இறைவனுக்கு நீங்கள் பதிலளித்து திருந்தி மாறுவீர்களானால் நன்மையை கொண்டு வாடுங்கள். யாரும் உங்களிடம் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் ஐ எம் ஃபைன், நல்லா இருக்கு சொல்ல வேண்டாம். இறைவனுடைய அருளை எதிர்பார்த்திருக்கின்றேன். இந்த கேள்வி கேட்பதும் தவறு, பதில் சொல்வதும் தவறு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நல்லா இருக்க எப்படி அது சாத்தியம்? நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்கும்போது பிரார்த்தனை செய்யுங்கள், அவ்வளோதான். அவங்களா பிரார்த்தனை செய்யப்படுறாங்க? தங்களுக்கே அவர்கள் இயலாதவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி ஒருவருக்கு பொய்யை சொல்லிக்கொண்டு கஷ்டங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது இறைவன் கேட்கின்றான், நீங்கள் நல்லபடியாக மாறிவிட்டீர்களா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும். அதற்கு உள்ளட்சம் இல்லை, அதற்கு பயம் இல்லை. எவனோ ஒருத்தன் வரலாம் கேட்கிறான், ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், நானும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ, ஃபைன். இறைவனுடைய கேள்விக்கு பதில் என்ன? நீங்கள் நல்ல விதமாக இல்லையே என்று கூறுகின்றான். நல்ல விதமாக நான் மாற வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பாருங்கள், அங்கு எவ்வளவு கேள்விகள் இருக்கின்றது, வெளியே நீங்கள் பேசுங்கள், எவ்வளவு நயவஞ்சகம் துரோகம் இருக்கின்றது. எனக்கு முன்பாக நான் படைத்த அந்த இருதயத்தில் நான் உங்களுக்காக நன்மை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் மாற்றமாக ஒழுக்கக்கேடாக வாழ்ந்து கொண்டக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக தொழுகை இல்லை. ஒழுக்கங்களை அவன் எதை அமைத்திருக்கின்றனோ அதை கடைப்பிடித் தொழுகுங்கள். ஒழுகுதல் தொழுகை, ஒழுக்கத்தோடு வாழுதல் தொழுகை. மற்றபடியின் உடலை காண்பித்து என் உடலை வளைத்து நெறித்து நான் தொழுகைக்குரிய ஒரு தொழுகை இருக்கின்றது, அதை ஊருக்கு காண்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்துக் கொள்ள முடியாது. இறைவன் உள்ளத்தை கவனிக்கின்றான், அதில் நீங்கள் ஒழுகுங்கள், ஒழுக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அவனுக்கு பயந்து அவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஒழுகுங்கள். தொழுகை, கும்பிடுதல், ஜபம், பெயர் எதுவாக இருக்கட்டும், இறைவன் உள்ளத்தை கவனிக்கின்றான், உங்களுடைய உடலை அல்ல. அவனிடமிருந்து நீங்கள் நன்மை எதிர்பார்க்கிறீர்கள், பொருள்கள் அல்ல. உங்களிடமிருந்து அவன் உள்ளத்தை எதிர்பார்க்கின்றான், உங்களுடைய உடலையோ உடைமைகளையோ அல்ல. ஆனாலும் நாம் அவனுக்காக நேர்ச்சைகளை மேற்கொள்கின்றோம், உனக்கு காசு தர்றேன், எனக்கு சுகத்தை. அந்த காசுனால வந்ததுதான் இவ்வளவு கேரும். உயிரட்டமுள்ள ஒரு வருமானம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறானால் உள்ளத்தில் உள்ளதை பிரதிபலித்து பேசுங்கள். இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு உதவி செய்வான். இப்பொழுது கள்ளங்கபடத்தோடு நீங்கள் வாழும்போது மட்டும்தான் உங்களுடைய அறிவு உங்களுடைய மனிதர்களுக்கு உதவி செய்வார்கள். தூய உள்ளத்தோடு நன்மையை மட்டும் கொண்டு நான் வாழும் பொழுது மனிதர்கள் உங்களுக்கு பகிரங்கமான விரோதிகளாக மாறுவார்கள், சந்தேகமில்லை. உங்களை வாழ விடமாட்டார்கள், உங்களை ஊரை விட்டும் துரத்துவார்கள், நிம்மதியை குலைப்பார்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் இறைவன் ஒருவன் போதுமானவன். இவர்கள் எல்லாவற்றையும் அவ்வளவு தீமைகளை மிகைத்து அனைவரையும் மிகைத்து வாழ வைக்க மாபெரும் ஆற்றல் மிக்கவன் அந்த இறைவன். அத்தியாயம் 16:77. உங்களுக்காக விதிக்கப்பட்டது சமீபத்தில் இருக்கின்றது. ரகசியம் செய்திகள் அவ்வளவும், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் ரகசியமாக இருக்கின்றது. நீங்களும் அறிவீர்கள், முற்பகல் செய்யும் பிற்பகல் அடையும், நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். தெரிந்து கொண்டு நாம் பிற்பகல் விளையக்கூடிய, பிற்பகல்னா இன்னைக்கு சாயந்தரம் கிடையாது, பின்வரும் நாட்களில், என்னுடைய காலப்பகுதிகளில், பின்வரும் காலப்பகுதிகளில் நான் அனுபவிக்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய வினைகள் தான். இதிலும் எவனோ உனக்கு வினை வச்சுட்டான்னு சொல்லுவோம். நிச்சயமாக யாரோருடைய வினையும் யாரோருடையும் தாக்காது, அவருடைய வினைகள் அவரை தாக்கி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நான் செஞ்ச ஒரு தப்பு இருக்குது, லேசான இருமல் வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கின்றது, மன்னித்து விடு என்று அந்த இனம் இருக்கின்றமே தவிர வேறு இனம் இருக்கக்கூடாது. ஒரு சிறு அனுபவத்தினை சுகவீனமும் உங்களுடைய உள்ளட்சத்தை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும். மன்னிப்பாக வினை என்று ஒரு சிறு அனுபவத்தனை சுகமும் உங்களுக்கு நன்றி உணர்வை கொண்டு வர வேண்டும். என்னுடைய நன்றி உணர்வை அறிவிப்பாயாக என்று உள்ளன்றும் புறமன்றுமாக பேசக்கூடிய, உள்ளன்றும் வெளியாக நயவஞ்சகத்தோடு துரோகத்துடனும் விரோதத்துடனும் வாழக்கூடிய வாழ்க்கையை இன்று உங்களுடைய இதயத்திலிருந்து நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ரகசியம் வானங்களில் இருக்கின்றது, பதிவாகி இருக்கின்றது. வீணுக்காக படைக்க வேண்டிய வானங்களையும் பூமியையும் நீங்கள் உங்களுடைய செயல்களுக்குரிய கூடி கொடுக்கப்படுவதற்காக இந்த பூமியை நிச்சயமாக அது விளைச்சல்களாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே, ஒரே உலகம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்மைகளுக்கும் என்னுடைய தீமைகளுக்கும் எனக்காக பிரத்யேகமாக வானங்களில் பூமி வரையில் என்ற சுற்றுப்புற சூழ்நிலையில் தனியான உலகம். இதற்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது, நானும் மற்றவருடைய உலகத்தில் பிரவேசிக்க முடியாது. யாரும் என்னுடைய உலகத்தில் பிரவேசித்து என்னுடைய சூழ்நிலை மாற்றிட முடியாது. நான் யாருடைய உலகத்தில் பிரவேசித்து அவர்களுடைய கேள்விகள் நீக்கிட முடியாது. அவர்களிடமிருந்து நன்மைகள் இருப்பதனால் அதை நான் அபதி பண்ணும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தீர்மானமாக்கப்பட்ட ஒரு முடிவு. நாம் அவ்வளவு பேரும் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது நயவஞ்சகர்களாகவும் துரோகர்களாகவும் நமக்கு நாமே என்னுடைய உள்ளத்துக்கும் அறிவுக்கும் இடையே என் உலகத்தினுடைய பேச்சுக்கு இடையே எவ்வளவு துரோகமாக வாழ்கின்றேனோ இதைவிட ஒரு நஷ்டவாளி அநியாயக்காரன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் இனியும் விடுதலை வேண்டும் என்று விரும்புகின்றான். நிச்சயமாக அவன் ஒழுக்கத்தை வேண்டும். இறைவன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றான், இந்த வாழ்க்கை வேண்டாம், மாற வேண்டும் என்று. இப்பொழுது அவன் தன் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இறைவனை நல்லாசியோடு அவன் வாழ வேண்டும் என்பது விருப்பமானால் இப்பொழுதும் அந்த நற்செய்தி இருக்கின்ற உள்ளத்தில் கவலை வேண்டாம், ரொம்ப மோசமாயிருச்சு, பயமும் வேண்டாம், இருக்குதா இல்லையா, இந்த கவலையும் பயமும் நீங்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைச்சா போதும் என்று சொல்லிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா. இது எவ்வளவு காசு கொடுத்து வாங்குவீங்க? உங்களுடைய பகிரங்கமான விரோதி உங்களுடைய பணம், உங்களுடைய பகிரங்கமான ஒழுக்கக்கேடான குணம் பணம் சம்பாதிக்க வேண்டும், அதிகம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம். உங்களுடைய நல் உணர்வுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய சன்மானம் உணவு, அந்த உணவுக்கு தேவையான உங்களுடைய பொருளாதாரம், பொருள் ஆதாரம், அதில் உயிரோட்டம் இருக்க வேண்டும். கெட்ட வழியில் சம்பாதித்தது உயிரோட்டம் இல்லாதது மட்டுமல்ல, நச்சுத்தன்மையும் நயவஞ்சகத்தனமும் அதில் இருக்கின்றது. அதிலிருந்து நீங்கள் கிட்டக்கூடிய உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் நெருப்பாக கொதிகலன்களில் கொதிப்பதை போன்று அந்த வயிறு புண்ணாகும் வரையில் விட்டார்கள். ஆக அத்தியாயம் 16:77, மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியம் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ் என்பது அவன் ஒருவனைத்தவர் கதியில்லை என்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உரியது. அந்த வேலை வெளியாகக்கூடிய விஷயம் இமை கொட்டி விடுப்பதை போன்று நடந்து முடிந்துவிடும். உங்களுக்கு நீங்கள் அவனிடம் புகழ் கூறுவதற்கோ அவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கோ ஒரு சொற்ப அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது, இன்னும் தாமதப்படுத்தப்பட மாட்டாது. வெறித்த பார்வை வெறித்தனமே நின்றுவிடும், எல்லாம் சம்பித்துவிடும், அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டுமே. அதுவரையில் நாம் உள்ளத்தில் அச்சம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம், உள்ளட்சத்தோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கிருந்துதான் சுகம், வேறு எங்கும் சுகமில்லை. இந்த செய்தி வானங்கள் இருக்கின்றது, மறைவான செய்தி, ரகசியம். ஆனால் வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரியும். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு இடைச்சலும் வானங்களில் இறங்குகின்றன. அந்த வானங்களில் இருக்கக்கூடிய அந்த நன்மையும் தீமையும் உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகிறது. உங்களுடைய நெஞ்சத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அகிலங்களை அமைத்திருக்கின்றான் அந்த நெஞ்சத்தில். உங்களுக்காக அந்த அகிலங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் உங்களை வந்து சேர வேண்டும் என்பது விதி. அவனுடைய விதிக்கு அது கீழ்ப்படிமை தவிர உங்களுக்கு கீழ்ப்படிப்பவை அல்ல. ஏன் மழை வரவில்லை? எங்கு ஈரம் இல்லை, அவ்வளவுதான். இங்கு சுட்டரிக்கக்கூடிய நயவஞ்சகமும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய காற்று மிராண்டித்தனமும் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனாக வாழ்வென்றால் மனதை கொண்டு வாழ வேண்டும், மிருகமாக வாழ்வென்றால் மனதை நீக்கிட்டு வாழ வேண்டும். மனதில் அழகாக இருக்க வெளிப்படையான அறிவை கொண்டு மிருகங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மழையோ காற்றோ தேவையில்லை. இருக்கக்கூடிய சுற்றறிக்கூடிய வெயில் எறும் மாற்றமில்லை, மழை பெஞ்சாலும் தான் வெயில் அடிச்சாலும் உள்ளதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் இப்பொழுதும் கூட உள்ளத்தில் இருப்பதை நினைவுகூறுவதற்காக வேண்டி திருப்புகின்றான். மழை வேண்டும், அழகான சுகமான சூழ்நிலைகள் வேண்டும் என்று. இதனை காசு கொடுத்து வாங்குவீர்களா? பணம் என்பது உங்களை தேடி வர வேண்டும், வரும் குணங்களுக்காக வேண்டி இறைவன் அதை அனுமதிப்பான். அது பொருளாதாரம், உயிரோட்டம் உள்ளது. நயவஞ்சகத்தோடு வாழக்கூடிய நான் பணத்தை தேடி அலைந்து பிறருடைய உடைமைகளிலிருந்து நான் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சூட்சிமங்களோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, சூழ்ச்சிகள் மிக்க இந்த வாழ்க்கையை கொண்டு நான் சம்பாதிப்பது ஒவ்வொன்றுமே எனக்கு கேடுதான். இன்றும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நமக்கான கேடான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றன, உருவாகிவிடும் என்பதை இன்று நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரார்த்தனை, எங்கள் இறைவனே எங்களுடைய குடும்பத்தாரை விட்டும் எங்களை விட்டும் எங்களுடைய நோய்களை நீ நீக்கி அருள்வாயாக. அந்த நோய் இருதயத்தில் அமைந்திருக்கின்றது என்று நீ கூறிவிட்டாய். நிச்சயமாக எங்களுடைய இருதயத்தை நீ ஒழுக்கம் பெறக்கூடிய பாதையில் அமைப்பாயாக. நல்லறிவையும் நல்லுணர்வையும் கொண்டு எங்களை நீ வழிநடத்துவாயாக. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியங்கள் அனைத்தும் உனக்கே உரியது. அந்த ரகசியங்களில் பெரும்பாலும் நீ எனக்கு அறிவித்து விட்டாய், நீ கெட்டவன் என்று. வழிகேட்டில் நீ ஆகிவிட்டாய் என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஏற்றுக்கொண்டே நிறைவனே என்னை மன்னிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக. இந்த நாள் முதலாக நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை நீக்கும் விதமாக நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குவாயாக. நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் எங்கள் உள்ளங்களிலிருந்து நீக்கி அதில் நீங்கள் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக. அழகானதையும் உண்மையானதையும் கொண்டு எங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக. இறைவனே நிச்சயமாக நீயே தூய்மையாளன், உன்னையே நாங்கள் நம்புகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். யார் மீது நீ அருள் பிறந்திருக்கின்றாயோ அந்த வழியில் எங்களையும் நீ செலுத்துவாயாக. யார் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ அந்த வழி வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் இன்று நீங்கள் திரும்புங்கள். நம்முடைய வாழ்க்கை என்று புதிய வாழ்க்கையாக மலர ஆரம்பிக்கின்றது. வானங்களிலும் பூமியில் உள்ள ரகசியம் நமக்கு வெளிச்சமாகும். இறைவனை சந்திக்கக்கூடிய நாள் இமை கொட்டி வெடிக்கும் நேரம்தான் நம் துன்பங்கள் நீங்கும். அந்த வாழ்க்கை நமக்கு சமீபமாக இருக்கின்றது. நம் இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும்.